இந்த மாலை நேரத்திலும் ஒரு பெரிய பிரசங்கமாய் அல்ல, ஒரு ஆலோசனையாகவும் அதே நேரத்தில் ஒரு சின்ன வேத பாடமாகவும் ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு காலையில் அதை தான் சொன்னேன், வேதத்தை நன்கு கரைத்து குடித்திருக்கிறவர்கள் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவருடைய இயேசுவை முகமுகமாய் பார்த்தும் அவரை தெய்வமாய் பார்க்க முடியல. அவரை தச்சராக பார்த்தார்கள் அல்லது பிசாசு பிடித்தவராய் பார்த்தார்கள், மதிமயங்கி இருக்கிறவராய் பார்த்தாங்க. வேத பாரகர் பரிசெயரெல்லாம் வேதத்தை நன்று கற்றறிந்தும் கூட அவர்கள் குருடராகவே தங்கள் வாழ்க்கையை கடித்து விட்டார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான காரியம், அவருடைய வாழ்க்கை குருடராகவே வாழ்ந்துட்டாங்க. அவ்வளவு வேதத்தை கற்றிருந்தும் அவருடைய கண் திறக்கப்படலைன்னு வரும்பொழுது அவருடைய வாழ்க்கை வீணாய் போய்விட்டது. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் உணரும் பொழுது அந்த ரட்சிப்பை நாம் கண்டிப்பாய் மற்றவர்களுக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும். மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படணும். ஏன்னா உண்மையே சொல்ல போனால் அந்த ரட்சிப்பின் மேன்மை அவ்வளவு விசேஷமானது. இப்ப கூட இந்த பாடலை பாடும்பொழுது என் உள்ளத்துல அப்படியே 31 வருஷங்களுக்கு முன்னால் அப்படியே நடந்தது எனக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி யோசிக்க தோணுதுலாம். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். அதை நினைச்சு பார்த்தாலே அதற்கு நம்ம வாழ்நாளெல்லாம் நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறதை நினைத்து பார்க்கும் பொழுது என்ன, நம்மளை விட அறிவாளிகள், ஞானம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அது புரிய முடியல. இன்னைக்கு ஒருத்தரோடு நான் பேசிட்டு இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரிடத்துல நான் பேசிட்டு இருந்தேன். பேசும்பொழுது அவர் சொல்றார், இயேசு தெய்வமா அப்படின்னார். ஆமா, இதுல என்ன சந்தேகம். அவர் சொன்னார், அவருக்கு வந்து இப்ப நமக்கு ஒரு 6 அறிவு இருக்குது, அவருக்கு 8-9 அறிவு இருக்கலாம். அவர் வந்து ஒரு வேற்று கிரகத்திலிருந்து வந்த ஒரு நபரா இருக்கலாம். ஏலியன்ஸ் ஆகிட்டாரு. இயேசு வேற்று கிரகத்திலிருந்து வந்த ஒருவராக இருக்கலாம், அதனால வந்து அவருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி சக்தியெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு எங்கெங்கயோ போயிட்டார். அப்ப நான் சொன்னேன், எனக்கு உண்மையில பயங்கர கோபம் தான் வந்துச்சு. நான் சொன்னேன், உங்க கையில பைபிள் கொடுத்தாலும் நீங்க பைபிள் படிச்சாலும் வேஸ்ட். இந்த மைண்ட் செட்ல உங்களுக்கு பைபிள் படிக்கிறத நீங்க வேஸ்ட், பைபிள் படிச்சாலும் கூட நீங்க வேஸ்ட் தான். உங்களை தாழ்த்தி ஒரு குழந்தைய போல இயேசுவே என் பாவத்தை எனக்கு மன்னியும் நீங்க என்ன சொல்றீங்களோ, என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க இயேசுவை பார்க்க முடியும், அவரை வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். இல்லைன்னா இயேசு கிறிஸ்து கூட உங்களுக்கு ஒரு ஏலியன் மாதிரி தான் தெரியும். எனக்கு இன்னைக்கு அப்போ உங்களுக்கு அப்படிதான் தெரியுது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அறிவு பெருகிட்டு போகும் பொழுது கடைசியில இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் பார்க்கறது என்பது முடியாத காரியமாயிடுது. இல்ல, அது ரொம்ப வேதனைக்குரிய காரியம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த ரட்சிப்பை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது திரள் கூட்ட ஜனங்களுக்கும் அவர் பிரசங்கித்தார், தனிப்பட்ட நபர்களையும் அவர் சந்தித்து அவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து அவர் பேசினார். ஏன்னா அவருக்கு ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். ஆத்மாவுடைய வேல்யூ, அதனாலே அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு அவர் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்திருந்தார். உண்மையிலே சொல்ற நம்முடைய லைஃப்ல வந்து எப்ப நம்முடைய லைஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில், கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தி எப்படியாகிலும் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நாம எதையாகிலும் செய்யணும். அதான் ஒண்ணு. எல்லாரும் ஒரே மாதிரி செய்யணும்னு அவசியம் கிடையாது, எல்லாரும் பிரசங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாரும் பாட்டு பாடணும்னு அவசியம் கிடையாது, எல்லாரும் மியூசிக் வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பாரத்தை வெவ்வேறு விதமாய் கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை வெவ்வேறு விதமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் நோக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். எதையாகி நமக்கு கர்த்தர் கொடுத்த தாலந்துகள், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான தரிசனம் எல்லாவற்றையும் வைத்து எப்படியாயிலும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக நம்ம பிரயாசப்படணும். இதுல சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ரொம்ப நம்ம ரொம்ப கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட நபர்களை சந்தித்து அவர் சுவிசேஷத்தை அழக சொல்லி அவர்களை ரட்சிப்புள் நடத்தினார். பைபிள்லயே ரொம்ப ஃபேமஸ் வசனம், ரொம்ப பிரபலமான வசனம், அதான் சொல்ல போனா ஒரே வசனத்திலே வேதாகமம் அப்படின்னு சொல்ல போனா யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 தான். அது எல்லாரும் மனப்படமா தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் ஹோல் பைபிள ஒரு வசனத்துல சுருக்கி காட்டுங்கள் என்று சொன்னால் இந்த வசனம் தான். முழு வேதாகமத்தின் சத்தியம் இந்த ஒரு வசனத்தில் இருக்குது. அப்போ இந்த வசனத்தை ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங்ல இயேசு கிறிஸ்து பேசல, புரியுதுங்களா? இந்த இப்படிப்பட்ட பிரபலமான ஒரு ஆழ்ந்த சத்தியம் உள்ள வசனத்தை இயேசு கிறிஸ்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பெருந்திரள் கூட்டத்துக்கு முன்னால பேசல, தனி நபராகிய நிக்கோதேமுவோடு பேசும்பொழுது இந்த வார்த்தையை சொன்னார். நிக்கோதேமுக்கு பேசும்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொன்னார். நீங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த யோவான் சுவிசேஷத்தில் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் தனித்தால் ஊழியத்தை அவர் நிறைய செய்யறதை பார்க்க முடியும். இப்ப முதல் அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா நாத்தானுவேல் அவன் அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை சந்தித்து அவனை இழுத்துக் கொள்ளுகிறார். பேதுருவை இழுத்துக் கொள்ளுகிறார். யோவானை இழுத்துக் கொள்ளுகிறார். தனிப்பட்ட விதத்தில் அவங்களெல்லாம் மீட் பண்றார். 3 வந்தீங்கன்னா நிக்கோதேமு என்கிற வேதத்திலே தேறின மனுஷனை கர்த்தர் இழுத்துக் கொள்ளுகிறார். தனியா அவனை சந்தித்தான். தனிப்பட்ட விதத்தில் அவனை டைம் ஸ்பெண்ட் பண்ணார். 4 வந்தீங்கன்னா பாவத்தில் உச்சக்கட்டமாக இருந்ததான சமாரிய ஸ்திரீயை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவளை ரட்சிப்பு கூட நடத்துறார். 5 வந்தீங்கன்னா 38 பெதஸ்தா குளத்தில் படுத்துக்கிறந்த வியாதியஸ்தனை சந்தித்து அவனை ரட்சிப்பு கூட கொண்டு வந்தார். புரியல வெரைட்டி. 3 வேத பண்டிதனாக இருந்தவனை கொண்டு வந்தார். 4 பாவியா இருந்தவங்களை கொண்டு வந்தாரு. 5 வியாதியா இருந்தவங்களை ரட்சிப்புள்ள கொண்டு வந்தார். எல்லாம் தனித்தால் ஊழியம், தனிப்பட்ட விதத்துல செஞ்சார். அப்ப இன்றைக்கு இந்த தனித்தால் ஊழியம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சுவிசேஷத்தை ஒரு தனி நபருக்கு கொண்டு செல்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவ பிள்ளைகள் சரியாக கற்றுக்கொள்ளணும். எப்படி தனிப்பட்ட ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை சொல்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம தவறான விதத்திலே நாம் பேசுகிற காரியங்கள் பல நேரத்திலே ஜனங்களை இடர்நிலை அடைய செய்து கர்த்தருக்குள் வராமல் கொண்டு போய்விடும். அதனால நம்ம வந்து தனித்தால் ஊழியம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளணும். இது செலவில்லாத ஊழியம், யார் வேணாலும் செய்யலாம். உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப எஃபெக்டிவான ஊழியம் எதுன்னு கேட்டீங்கன்னா தனித்தால் ஊழியம். ஒரு நபரை நம்ம சந்திக்கிறோம், டார்கெட் பண்றோம், அந்த நபருக்கு நம்ம தெளிவா கர்த்தரை பத்தி சொல்றோம், அந்த நபர் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம், அந்த நபர் கர்த்தருக்காய் வாழ்கிறத பாக்குறோம். இது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஊழியம், ரிசல்ட் ஓரியன்ட் மினிஸ்ட்ரி இது. அப்ப நம்ம வாழ்க்கையில் இந்த தனித்தால் ஊழியத்தை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தனி ஆத்மாவும் மிகவும் முக்கியம். ஏன்னா இது வந்து கர்த்தர் வந்து ஒவ்வொரு ஆத்மாவை குறித்தும் கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆகினாலே தனித்தால் ஊழியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகினால் இன்றைக்கும் இந்த சமாரிய ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து எப்படி ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார் என்பதை உங்களுக்கு நான் சில காரியத்தை உங்களுக்கு ஸ்டடி மாதிரி பார்க்க போறோம். எப்படி அவர் இந்த சமாரிய ஸ்திரீயை ரீச் பண்ணார். ஏன்னா இந்த சமாரிய ஸ்திரீ வந்து பாத்தீங்களானால் ஒரு சுலபமான ஒரு ஆத்மா கிடையாது. அவர் வந்து பல விதங்களிலே ரொம்ப ஒரு டஃபான ஆத்மா. அவளை வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே நீங்க சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் செய்ததை போல ஒரு கடுமையான சூழ்நிலை எங்கேயுமே யாருக்குமே வராது. பல சொல்லுவாங்க, நாங்க ஊழியம் செய்யறவங்க ரொம்ப டஃபான ஏரியாங்க, ஜனங்க கடினமான இருதை உள்ளவங்க, யாருமே மனம் திரும்ப மாட்டாங்க, சபைக்கு வரமாட்டாங்கன்னு. ஆனால் உண்மையா சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்களில் இருந்த ஒரு டஃப் சிச்சுவேஷன் உலகத்துல யாருக்கும் என்றைக்குமே இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையின் நடுவிலே அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார். அவரை எந்த அளவுக்கு எதிர்த்தார்கள், எந்த அளவுக்கு அவரை பகைச்சாங்க, எந்த அளவுக்கு அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க நினைச்சாங்க, எந்த அளவுக்கு அவரை வீழ்த்துவதற்கு எப்பக்கத்திலும் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாமே அவருக்கு பிரச்சனை, எல்லாமே அவருக்கு சூழ்நிலை மோசம், எதிரான சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் வெற்றிகரமாய் ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால். இப்ப நம்ம இந்த சமாரிய ஸ்திரீயின் விஷயத்துல மட்டும் இன்னைக்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக எப்படி தனித்தால் ஊழியம் நிறைவேற்றப்படுகிறது அதை நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:4 நாம் வாசிக்கலாம்.
அவர் சமாரிய
நாட்டின் வழியாய்
போக
வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த
நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேளையாயிருந்தது.
அவருடைய சீஷர்கள்
போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள்.
அப்பொழுது
சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். அங்கே அவளை நோக்கி
தாகத்துக்கு தா என்றார். இங்கே பார்க்கும் பொழுது இங்க இந்த அதிகாரத்தை யோவான் ரொம்ப அழகாக நரேட் பண்ணிட்டு வர்றாரு. இயேசு கிறிஸ்து சமாரியாவின் வழியாய் பிரயாணப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. யூதர்கள் என்றைக்குமே உயர்ந்த ஒரு வகுப்பை சார்ந்தவர்களாக எண்ணப்படுகிறவர்கள். சமாரியர்களை அவர்கள் புறஜாதிகளின் பட்டணமாய் அது எண்ணப்பட்டது. சொல்லப்போனால் சமாரியர்களை யூதர்கள் நாய்கள் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களை குறைத்து மதிப்பிடுவார்கள். யூதர்கள் பெரும்பாலும் சமாரியா வழியாக நடந்து போகிறதை கூட தவிர்ப்பாங்க, அதை கூட விரும்ப மாட்டாங்க, அந்த ஊருக்குள்ள கால வைக்கிறத கூட விரும்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு யூதர்கள் தங்களை மேன்மையாக நினைப்பார்கள், சமாரியர்களை மோசமாக கீழ்த்தரமாக நினைப்பது யூதருடைய வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் சமாரியாவின் வழியாய் போக வேண்டியிருந்தது போகிறார். நீங்க இந்த ஹிஸ்டரி பைபிள் ஹிஸ்டரி எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் சமாரிய பட்டணத்துக்குள் போகிறதை குறித்து யூதர்கள் அவரை குறித்து இடரடைஞ்சாங்கன்னு கூட இருக்குது பைபிள். இவர் ஏன் சமாரிய பட்டணத்துக்கு போறாரு அப்படி? அந்த அளவுக்கு சமாரியா ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இந்த சமாரியா வழியாய் வருகிறார். இந்த சமாரியா என்கிற இடத்துல வரும்பொழுது அந்த இடத்துல இது எப்படிப்பட்ட ஹிஸ்டரி, அந்த இடத்தின் ஹிஸ்டரி சொல்லப்படுகிறது. யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களுக்கு இடத்தை பங்கிட்டு கொடுத்ததில் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட இடம்தான் சமாரியாவா. யாக்கோபு ஷேர் பண்ண அதனுடைய ப்ராப்பர்ட்டியை ஷேர் பண்ணும் பொழுது யோசேப்புக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட இடம் சமாரியா. இந்த சமாரியாவிலே யாக்கோபு இருந்த காலத்திலே வெட்டின கிணறு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் இருந்திருக்கிறது. இந்த சமாரியாவிலே யாக்கோபு வெட்டின, அவன் இருந்த காலத்தில் வெட்டின கிணறு, இது சாதாரண கிணறு, அவன் இருந்த காலத்தில் வெட்டின கிணறு. அந்த லேண்ட் அப்படியே டோட்டலாக யோசேப்பு கையில வந்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அந்த கிணறு இன்னும் லைவா இருக்குது, இன்னும் அதுல தண்ணீர் இருந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபு வெட்டின கிணறு இது. அப்ப அப்படிப்பட்டதான இந்த சரித்திர புகழ் வாய்ந்த இந்த கிணற்றின் அருகே இயேசு கிறிஸ்து வரார். அந்த கிணற்றின் அருகே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் காலையில் இருந்து பிரயாணம் பட்டு அவனுக்கு எந்த வாகன வசதிகள் கிடையாது, நடந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றின் அருகே வந்து உட்காரும் பொழுது 6:00 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றின் அருகே வந்து உட்கார் அந்த நேரம் 6:00. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மணி வேளை என்பது எதை குறிக்கும் என்றால் யூதருடைய கணக்கின்படி இது மதியம் 12 மணியை குறிக்கும். எப்படின்னா காலையில் 6 மணி என்பது அவங்களுக்கு 0 hour என்று கணக்கெடுத்து, 2 மணி வேலை என்பது நமக்கு 7 மணி என்பது 2 மணி வேலை, நமக்கு 8 மணி என்பது 3 மணி வேலை, 9 மணி என்பது 4 மணி வேலை. அப்படி பார்க்கும்போது 6 மணி வேலை என்பது வரும் பொழுது இது மதியம் 12 மணியை குறிக்கும். இந்த 12 மணிக்கு பகலின் உச்சக்கட்ட வெயில் இருக்கிறதான அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து காலையிலிருந்து நடந்து ஊழியம் செய்து பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சூழ்நிலையில்தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அப்ப அந்த சூழ்நிலையில் காலையிலிருந்து நடந்து வெயிலின் உஷ்ணத்திலே டயர்டா வந்து உட்கார்றார். அவர் ஒரு பக்கத்தில் தேவகுமாரனாக இருந்தாலும் அடுத்த பக்கத்தில் 100க்கு 100 மனுஷகுமாரன். ஆகையினாலே மனிதனுக்குரிய சரீர களைப்பு என்பது அவருக்கும் இருந்துச்சு. அதனால் அந்த சரீர களைப்போடு அவர் அந்த கிணற்றின் அருகே டயர்டா உட்கார்றார். உட்காருகிற அந்த சூழ்நிலையில் அவருக்கு நிச்சயமா தண்ணி தாகமாகவும் இருந்திருக்கும். அப்ப அந்த தண்ணி தாகத்தோடு களைப்படைந்து இந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தால் யாராவது வந்து தண்ணி கிடைக்குமா என்ற சூழ்நிலையில் அவர் அந்த கிணற்றின் அருகே உட்காருகிறார். அப்படி உட்காரும் பொழுது அந்த மதியான நேரத்திலே இந்த பெண், இந்த சமாரிய ஸ்திரீன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அவளுக்கு பேர் என்னன்றது பைபிளில் சொல்லப்படல. இந்த பெண் அந்த ஊரிலிருந்து தண்ணீர் மொள்ள வருகிறாள். பெரும்பாலும் பெண்கள் தண்ணீர் மொழுகிறது சாயங்கால நேரத்தை மொழுவார்கள். இத ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியாசர் முதற்கொண்டு அறிந்திருந்தார். அந்த நேரத்தில் போய் அவன் ஜெபித்து ஈசாக்குக்கு பெண் கொண்டான். ஆனால் மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் யாரும் போய் தண்ணி எடுத்துட்டு இருக்க மாட்டான், சாயங்காலத்திலே அந்த நேரத்தில் எடுப்பான். ஆனால் இந்த பெண் மத்தியானம் 12 மணிக்கு தண்ணீர் மொள்ள வருகிறாள். ஏன்? இதற்கு நம்ம இந்த பெண்ணுடைய லைஃப் ஹிஸ்டரியை பார்த்தாலே தெரியும், அவள் வாழ்க்கையில் பாவம் நிறைந்திருந்தது. அதனாலே பெண்கள் என்னைக்குமே ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருடைய குறைவை கசகசன் பேசிக்கிறது ரொம்ப வழக்கமா இருக்கும், சகஜமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை சந்திக்கிறதற்கு ஒருவேளை இவளுக்கு முகம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவருடைய வார்த்தைகளை இவளை குறித்து 4 பேர் மோசமா பேசுறத கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருக்கும். அதனால் அதெல்லாம் தவிர்ப்பதற்காக ஒருவேளை அவள் அந்த நேரத்தை தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தை தான் இயேசு கிறிஸ்து சாதகமாக்கி கொள்ளுகிறார். இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இளைப்படைந்து உட்கார்ந்து இருக்கிறார். அந்த பெண் அங்கே வருகிறாள், தண்ணீர் மொழுவதற்காக வருகிறாள். வந்த உடனே அவளை பார்த்து தாகத்துக்கு தா என்று கேட்டார். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையிலே தண்ணீர் தாக இருந்திருக்கும், இல்லைன்னா தாகங்க வார்த்தை யூஸ் பண்ணிருக்க மாட்டார். ஆனா அதே நேரத்தில் தாகத்துக்கு தா என்று பேச்சு ஆரம்பிச்சார். அவருக்கு சரீரத்திலே ஒரு தண்ணீர் தாகம் இருந்தது, அவருடைய ஆத்மாவிலே ஆன்மீக தாகம் இருந்தது. புரியுதுங்களா? சரீரத்திலே தண்ணீர் தாகம் இருந்தது, ஆத்மாவிலே ஆன்மீக தாகம் இருந்தது. 2 தாகம் அவருக்கு இருந்துச்சு. இப்பொழுது சரீர தாகம் அவருக்கு இருக்கிறது. அதோடு கூட அந்த பெண்ணை பார்த்து தாகத்துக்கு தா என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்த்தால் கிடைக்கிற சான்ஸ யூட்டிலைஸ் பண்றதுல அவரை மாதிரி யாரையும் பார்க்க முடியாது. ஒரு சான்ஸ் கிடைச்சா கரெக்டா அதை யூஸ் பண்ணுவார். பல இடங்களில பார்த்தீங்கன்னா அவர் திட்டமிட்டு மேடை போட்டு பிரசங்கித்து இன்னைக்கு நம்ம செய்யற மாதிரி மாசக்கணக்கில் எல்லாரும் பிளான் பண்ணி பிளானிங் மீட்டிங் வச்சு மேடை போட்டு எல்லாம் இவ்வளவு செலவுக்கு எஸ்டிமேஷன் போட்டு எல்லாம் பண்ணி மீட்டிங் நடத்துற மாதிரிலாம் அவர் செய்யறது கிடையாது. திடீர்னு ஒரு வீட்டுக்கு போவார், அவர் இருக்கிறார்னோட ஒரு கூட்டம் கூடும், டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவார். திடீர்னு கரைக்கு கடற்கரைக்கு போவார், கூட்டம் கூடும், கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி போட்டதை தள்ள சொல்லுவார், ஏறி உட்காருவார், ஒரு பிரசங்கம் பண்ணுவார், சூழ்நிலையை யூஸ் பண்ணிடுவார். எங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, தனக்கு கிடைக்கிறதான சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பயன்படுத்துகிறவர் தான் இயேசு. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள் எல்லா நேரத்திலும் இருக்கணும். குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஊழியம் செய்வதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டேன், இது நேரத்தில் தான் நான் ஊழியம் செய்வேன், இது அல்ல கிறிஸ்தவம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த நேரத்தை நான் ஊழியத்துக்கு ஒதுக்கிட்டேன், இந்த நேரத்துல நான் ஊழியம் செய்வேன், இது நான் ஊழியம் செய்யற நேரம் முடிஞ்சிருச்சு, அதனால இப்ப நான் ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்வதல்ல. எந்த நேரத்திலே நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதோ, எந்த நேரத்திலே ஒரு ஆத்மாவை நாம் சந்திக்கிறோமோ, அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஆத்ம பாரம் என்பது மட்டும் தணியவே கூடாது. தண்ணீர் தாகம் தணியலாம், ஆனால் ஆத்மீக தாகம் என்பது ஒரு ஆத்மாவை குறித்திருக்கிற தாகம் மாத்திரம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அவளுக்கு மரணம் வரைக்கும் அது தணியவே கூடாது. அது இருந்துட்டே இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம சந்திக்கிற ஒரு நபருக்கு கிறிஸ்துவை நம்மால் கொடுக்க முடியும். அப்ப இந்த சூழ்நிலையில் இந்த பெண் தண்ணீர் முள்ள வருகிறாள், இவரும் அங்க தாகத்தோடு தான் உட்கார்ந்திருக்கிறார். தாகத்துக்கு தா என்று கேட்டார். ஆனா இந்த சம்பவத்தை நீங்க ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அவர் தண்ணியை குடிக்கல. சப்ஜெக்ட் முடிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் தண்ணியை குடிக்கல. அவளும் தண்ணி குடிக்கல, இவரும் தண்ணி குடிக்கல. தாகத்தோடையே இந்த கான்வர்சேஷன் நடக்குது. புரியல, தண்ணி அவரு அவளும் கொடுக்கல, இவருக்கு வாங்கி குடிக்கல. அப்படியே தான் போயிடுது. அவள் வெறும் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு வராளே தவிர தண்ணீர் மட்டும் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ அவருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்க்கணும். இளைப்படைந்து டயர்டா இருக்கிறாரு, தண்ணி தாகத்தோடு இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் ஒரு ஆத்மா வருகிறது என்றால், அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள் நடத்துவதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தாகமாயிருந்தது. அவருக்கு இருந்த ஆத்ம தாகத்தை விட வேறு எந்த தாகமும் அவருக்கு மேலோங்கி இருக்கவில்லை. இப்ப நமக்கு எத்தனையோ தாகம் இருக்கும் இல்லையா? எத்தனையோ தாகம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். ஒன்னு இருக்கும், ஒருத்தருக்கு பணம் சேர்க்கறது தாகமா இருக்கும், ஒருத்தருக்கு விதவிதமான பொருள் வாங்குறதுல தாகமா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாகம் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆத்ம தாகத்தை எந்த தாகமும் மேற்கொண்டு விடக்கூடாது. ஆமென். நம்முடைய ஆத்ம தாகத்தை சரீர தாகம் மேற்கொண்டு விடக்கூடாது. இவருக்கு சரீரத்துல தாகம் இருந்துச்சு, ஆனால் ஆத்ம தாகத்தினால் சரீர தாகத்தை மேற்கொண்டாரே தவிர, அவர் வாங்கி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பேசாம போயிடல. நம்முடைய ஆத்ம தாகம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற மற்ற எல்லா உலக தாகங்களையும் மேற்கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டுமே தவிர, உலக தாகங்கள் ஆத்ம தாகத்தை மேற்கொண்டு விடக்கூடாது. புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரட்சிக்கப்படும் பொழுது ஆத்ம தாகம் இருக்கும், ஆனால் போக 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 உலக தாகத்தை நம்ம இடம் கொடுத்தால் அது ஆத்ம தாகத்தை மேற்கொண்டு விடும். அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இந்த இடத்திலே அவருக்கு சரீரத்துல தாகம் இருந்தது. ஆனால் அந்த பெண் வந்த உடனே டாபிக் ஆரம்பிக்கிறாரு, தாகத்துக்கு தா. இப்போ நம்முடைய லைஃப்ல அந்த களைப்பு என்பதெல்லாம் ரீசனே கிடையாது. அவர் களைப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் இருந்திருந்தார்னா, இந்த மிகப்பெரிய ஒரு நல்ல ஆத்மாவை அவர் இழந்திருப்பார். இல்ல, அந்த களைப்பு என்பதெல்லாம் நம்ம ரீசனே சொல்லக்கூடாது. டயர்ட்ன்றதை ரீசன் சொல்லக்கூடாது. டிஎல் மூடி என்ற பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவருடைய வாழ்க்கையில் அவர் பிரபலமான எழுப்புதல் பிரசங்கியாராயிருந்து ஏராளமான ஜனங்களை ரட்சிப்புள் நடத்தினவர். அந்த டிஎல் மூடியுடைய வாழ்க்கையிலே தனித்தால் ஊழியத்தில் மட்டும் 475,000 பேருக்கு மேலாக சுவிசேஷத்தை அறிவித்தார். தனியா மட்டும் அவர் பப்ளிக் மீட்டிங்ல பேசுறதெல்லாம் கணக்கு தெரியாது. தனிப்பட்ட விதத்தில் அவருடைய வாழ்க்கையிலே 475,000 பேருக்கு மேலாக தனிப்பட்ட விதத்தில் அவர் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, லைஃப்ல எவ்வளவோ பேர் தனியை மீட் பண்ணியிருக்கிறார். ஏன் இவருடைய லைஃப்ல இப்படி ஒரு, இவர் வந்து ஒன்றும் சும்மா இருந்த ஆள் கிடையாது. இவர் பிரபலமான பிரசங்கியார், டிஎல் மூடி ஒரு எழுப்புதல் மனுஷன். அப்படி இருக்கும்பொழுது இவருக்கு எப்படி இவ்வளவு நேரம் கிடைத்தது தனி ஊழியத்துக்கு? காரணம் என்னன்னா, ஆத்ம தாகம். இந்த நிலைமையில் அவரை தனித்தால் ஊழியம் செய்ய வைத்தது என்ன என்று கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட ஊரிலே ஒரு பப்ளிக் மீட்டிங்ல அவர் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கூட்டத்திலே பேசிவிட்டு ஜனங்களுக்கெல்லாம் தனி ஜபம் செய்ய வேண்டியிருந்தது. ஜபித்து முடித்து ரொம்ப களைப்போடு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஹோட்டல்ல ரூம்ல வந்து படுத்துட்டார். ராத்திரியில படுத்த உடனே நல்ல ராத்திரி ஆகிவிட்டு நல்ல களைப்பு, தூக்கம் வர்றதுனால நல்ல டயர்டு. அந்த டயர்ட்ல இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் அவருக்கு கேட்குது, மகனே பக்கத்து அறையிலே ஒரு வாலிபன் இருக்கிறான், அவனுக்கு நீ என்னை குறித்து பேசு என்று கர்த்தர் பேசுகிறார். டிஎல் மூடி இந்த கர்த்தருடைய சத்தத்தை நல்லா உணர்றாரு. உணர்ந்தவன் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், இதுவரைக்கும் நான் உங்களை பத்தி தான் பிரசங்கிச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், ஜனங்களுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் நான் ஜெபிச்சிருக்கிறேன், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் ஆண்டவரே, நான் காலையில எழுந்து அந்த வாலிபனை நான் போய் பார்த்து பேசிடுறேன் என்று கர்த்தர்கிட்ட அவர் திருப்பி சொல்றார். கர்த்தர் மறுபடி பேச, இல்ல மகனே இப்ப நீ போய் அந்த வாலிபன் இடத்துல நீ பேசுங்கிறாரு. ஆனால் இவருக்கு உண்மையிலேயே டயர்டா இருந்தாரு, அந்த டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டார். காலையில அவர் எழுந்த உடனேதான் கர்த்தர் அவரோட ராத்திரி பேசுனது ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே அவசர அவசரமாய் கதவை திறந்து அந்த வாலிபனை போய் பார்க்கலாமான்னு சொல்லி கதவு திறக்கிறார். திறக்கும் பொழுது வாசலில் ஒரே சந்தனையா இருக்கிறது, அந்த வராண்டால ஒரே சந்தனையாய் சத்தமா இருக்குது. என்னன்னு விசாரிக்கும் பொழுது சொல்றாங்க, பக்கத்தரையில ஒரு வாலிபனும் நேற்று ராத்திரி தற்கொலை பண்ணி மரித்து போனான் என்ற செய்தி அவர் கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே ஓடு கத்துனாராம், கத்திட்டு போலீஸ் தான் இருக்கிறாங்க எல்லாரும் சொன்னாராம், இவனுடைய மரணத்திற்கு நான் தான் காரணம், இவனுடைய மரணத்துக்கு நான் தான் காரணம். ஆனா அவன் தெளிவா சூசைட் நோட் எழுதி வச்சு அவன் செத்துருக்கிறான். யோசிப்பில் விசாரிக்கிறாங்க, அவன் சொன்னான் இல்ல இவன் மரணத்துக்கு நான் தான் காரணம்னா. யாருக்கும் புரியல. அப்ப சொன்னாராம், ஐயோ இயேசு எனக்கு இவரை இவனிடத்துல தன்னை குறித்து பேச சொன்னாரு, நான் மாத்திரம் பேசியிருப்பேன், ஆனால் அவர் சொன்ன நேரத்தில் பேசியிருப்பேன், ஆனால் இவன் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டான், ஆனால் அவர் சொன்னதை நான் கொஞ்சம் தட்டி கழித்து காலையிலன்னு சொல்றதுக்குள்ள காரியம் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கு அவர் தீர்மானம் எடுத்தாராம், நான் எவ்வளவு கூட்டத்தில் பிரசங்கித்தாலும் தனியாக ஒரு நாளிலே ஒரு நபருக்காகிலும் நான் தனியா சந்திச்சு இயேசுவை சொல்ல வேண்டும், தனியா சந்திச்சு இயேசுவை பேசும். அதனால அந்த விளைவுதான் 475,000 பேருக்கு அதிகமான நபருக்கு அவர் கிறிஸ்துவை தனியாக அறிவித்தது. என்னைக்கு சொல்றேன், நமக்கு வந்து பிரசங்கிக்கிறதற்கு அதுக்குரிய பெரிய டேலண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பைபிள்ல நம்ம சிறந்த பைபிள தெரிந்த மனுஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தனிப்பட்ட விதத்திலே ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இந்த குவாலிபிகேஷன் தேவையே கிடையாது. இயேசு தெய்வம், அவர் உனக்கு சமாதானம் கொடுப்பார், உன் பாவத்தை மன்னிப்பார், பிரச்சனையை மாற்றுவார், அவரை ஏற்றுக்கொள். இதை சொல்ல தெரிஞ்சா போதும், ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயம் பண்ணிடலாம், மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது களைப்பு ஒரு காரணமாக்கி அவர் நினைத்திருப்பார், ஆனால் இந்த பெண்ணை அவர் இழந்திருப்பார். ஆனால் களைப்பை அவர் காரணமாய் காட்டாமல் அந்த இழைப்படைந்திருந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு அவர் சுவிசேஷத்தை கொண்டுவதற்கு முயற்சி எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் முயற்சி என்ன, அவளை பார்த்து கேட்கிறார், தாகத்துக்கு தா அப்படின்னு ஆரம்பிச்சார். என்னைக்குமே ஒரு நபரிடத்துல நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நம்ம ஆரம்பிக்கிற விதம் ரொம்ப முக்கியம், ஆரம்பிக்கிற விதம் ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை சொல்லணும்ட்டு இயேசுதான் தெய்வம் மற்றதெல்லாம் பிசாசு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா, ரொம்ப உண்மைதான் அது, சப்ஜெக்ட் உண்மை சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உண்மைதான். இப்படி நம்ம சொன்னோம்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் இல்லைன்னா அவ்வளவுதான், நியாய தீர்ப்பு ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டிடலாம். ஆனா இதெல்லாம் சொன்னா இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு ஒரு சகோதரி ஒருத்தவங்களுக்கு தெரியும், அவங்க நாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி திருப்பிரசங்கம் பண்ணும்போது எங்க டீம்ல இருந்தாங்க ஒரு அம்மா. ஆனா அந்த அம்மாவுடைய போல்ட்னஸ் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், பயமா இருக்கும். நம்மளாம் சாதாரண போறவங்களுக்கு எல்லாம் கைப்பிரதை கொடுத்து இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவோம். இதம்மா என்ன பண்ணுவாங்க, எங்கன்னா போயிட்டே இருப்பாங்க, டிராக்டர்ல கொடுத்துட்டே போவாங்க, ஏதாவது பெரிய இந்து கோயில் இருக்குன்னா வாசல் நிற்பாங்க, உள்ள ஐயர் இருப்பார், பூசாரி இருப்பாங்க, ஐயர் இங்க வா அப்படின்னா அவர் வருவார், இந்த வேர் இதெல்லாம் தெய்வம் இல்லை, இயேசு ஏத்துக்கோ இல்லை நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்வாங்க. கூப்பிட்டு வெளியில கூப்பிட்டு அவர் என்னமோ கூப்பிடுறாங்கன்னு அவரு என்னமோ வருவார் என்னமோ சொல்ல போறாங்க, கூப்பிட்டு நேரம் சொல்லுவாங்க, ஐயே இயேசுதான் தெய்வம், இதெல்லாம் தெய்வம் கிடையாது, இதெல்லாம் நீ பின்பற்றின நரகத்து போயிடுவேன் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஒரு விதத்துல பார்த்தா ரொம்ப பெரிய போல்டான விஷயம் தான், அதே நேரத்தில் ரொம்ப ஹாட்டான ஒரு மெசேஜ் இது இல்ல, அப்படியே பேசுவாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா விதங்கள் இருக்குது, நம்ம வந்து சொல்ற விதங்கள் இருக்கிறது. ஒருவேளை இது கூட ஒர்க் அவுட் ஆனால் ஆகலாம் சில வேலையில, அது கர்த்தருடைய கையில் இருக்கிறது, கர்த்தர் எதையும் கூட எப்படி செய்வார். ஆனால் பேசிக்காக ஒரு நபரிடத்துல நம்ம போகும் பொழுது நம்ம எப்படி ஒரு நபரை அப்ரோச் பண்ணணும் இல்ல, அது அது நமக்கு தெரியணும். நம்ம வந்து சுவிசேஷத்தை ஒரே மாதிரி மனப்பாடம் பண்ண மாதிரி எல்லார்ட்டையும் போய் ஒப்பிக்க கூடாது. நம்ம ஒரு காரிய சப்ஜெக்ட் தெரிஞ்சு வச்சு அதை அப்படியே எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி அப்படியே கொட்டக்கூடாது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம சுவிசேஷத்தை கொண்டு செல்ல தெரியணும். சுவிசேஷம் ஒன்றுதான், ஆனால் கொண்டு செல்லுகிற விதங்கள் வித்தியாசப்படும். அவங்களுடைய மைண்ட் செட்டை பார்க்கணும், மைண்ட் செட்டை பார்க்கணும். அந்த மைண்ட் செட்டை பார்த்து நம்ம பேசினாதான் அவங்களுக்குள்ள நம்ம என்டர் ஆக முடியும். அவங்க மைண்ட் செட்டுக்கு நம்ம வேற மாதிரி நம்ம பேசுறோம்னா அவங்க லைஃப்ல இருந்து நம்ம அவங்களோட என்டர் ஆக முடியாது, கட் ஆஃப் ஆயிடும், அந்த நிமிஷத்துல கட் ஆஃப் ஆயிடும். அப்ப நம்ம இந்த நபருடைய மைண்ட் செட்டை இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு. இவன் எதுக்கு வரா? தண்ணி மொழதுக்கு வரா. அவருடைய மைண்ட்ல என்ன இருக்குது? சீக்கிரமா போய் யார் கண்ணி படாம தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடணும், இதுதான் அவருடைய மைண்ட்ல இருக்குது. தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வரணும், அவருடைய மைண்ட் எல்லாம் தண்ணி அதுலதான் இருக்குது. சீக்கிரம் போகணும், தண்ணி மொழணும், வந்துடணும். தண்ணீரையே நினைத்து கொண்டு வருகிற இடத்துல இயேசு கிறிஸ்து வேற எதையும் பேசல, தாகத்துக்கு தான் டாபிக் ஆரம்பிச்சாரு. புரிதல். அப்ப வந்து ஒரு நபர், ஒரு நபரிடத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறீர்கள் என்றால் அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி பேச தெரியணும். இப்ப நீங்க ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போறீங்க, உங்க டூ வீலர் ரிப்பேர் பண்ணது போய் நிக்கிறீங்க, அந்த மெக்கானிக் பார்த்துட்டு இப்ப இந்த இடத்துல எல்லாம் லேண்ட் எவ்வளவு விக்குது, வீடு எவ்வளவு விக்குதுன்னு கேட்க கூடாது. புரியுதா? இப்ப கோல்டு ரேட் எவ்வளவு, ஷேர் மார்க்கெட் எவ்வளவுன்னு அதை போய் கேட்க கூடாது. அங்க போய் அவங்ககிட்ட போய் இந்த மெக்கானிக் ஷெட்ல உட்கார்ந்து வேலை செய்யறவங்க பேச்சு நடக்குதுன்னா, இப்ப எல்லாம் எந்த டூ வீலர் நிறைய சேல்ஸ் ஆகுது, எந்த வண்டியில ப்ராப்ளம் இல்லாம இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, உங்களோட அவனுக்கு ஈஸி ஆயிடுவான், கம்ஃபர்டபுள் ஆயிடுவான். உங்களோட பேசுறதுக்கு அவன் மைண்ட் வந்து கம்ஃபர்டபுள் ஆயிடும். ஏன்னா அவன் சப்ஜெக்ட் குள்ள நீங்க போறீங்க. அப்ப உடனே சொல்லுவான், நமக்கு தெரியாதவனு கேட்கறவன ரொம்ப சந்தோஷமா, சார் இந்த வண்டி சார் வந்தா சார், இது நல்ல வண்டி, இந்த வண்டி தான் நல்லா அருமையா போயிட்டு இருக்குது, இந்த வண்டியில ப்ராப்ளமே வர்றது, இந்த வண்டியில ஃபெயிலியர் வண்டி. அவனுக்கு தெரிஞ்ச உண்மை விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பான். அப்போ என்ன செய்யணும், அவன் கிட்ட நம்ம என்டர் ஆயிட்டோம், அவனுடைய மைண்ட்ல என்டர் ஆயிட்டோம். அதன் பிறகு அப்படியே கிராஜுவலா சப்ஜெக்ட் கூட நம்ம போகும்போது ஈஸியா நுழைஞ்சிடலாம். சம்பந்தம் இல்லாம ஒண்ணு நம்ம பேசணும்னு வச்சுங்க, அப்பா யாரா இருந்தாலும் வந்து நம்மளை அருன்னு அறுத்துட்டு, சீக்கிரத்துல வண்டி ரிப்பேர் பண்ணிருந்தாலும் இங்கிருந்து டிஸ்போஸ் பண்ண போதும் அவன் நினைச்சிருவான். சம்பந்தம் இல்லாம ஒண்ணு அவன்கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஷேர் மார்க்கெட் எப்படி பாருங்க ஏதாவது பேசுனீங்கன்னா, அப்பாப்பா இதான் என்ன நம்ம தொல்லை பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரம் இருந்தாலும் வண்டி ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிருந்தாலும் இங்கிருந்து அனுப்பினா போதும் அவனுக்கு மைண்ட் வந்துடக்கூடாது. அப்போ அந்த நபருடைய மைண்ட்ல என்ன இருக்குது, அவன் எந்த லைன்ல இருக்கிறான், அவன் எந்த சூழ்நிலையில் அவன் காரியம் இருக்கிறது, அதை பார்த்து அந்த ஆங்கிள் என்டர் ஆகணுமே தவிர வேற ஆங்கிள் நம்ம என்டர் ஆகக்கூடாது. அப்படி போனால்தான் அவர்களோடு இருக்கிற சம்பாஷணையை நம்ம தொடர முடியும். இல்லைன்னா அவங்க நம்மளை கட் பண்ணிடுவாங்க. புரியுதா? இல்லைன்னா நம்மளை கட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து தாகத்துக்கு தான் அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த பெண் நான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப டஃபான லேடி, விவரமான பெண், ரொம்ப விஷயம் தெரிஞ்ச பெண். அது போக போக உங்களுக்கு தெரியும். நான் அடுத்த பாரியம் பாருங்க, 9வது வசனத்துல, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். என்ன ஒரு டஃப்பான ரிப்ளை பாத்தீங்களா? இது எவ்வளவு ஒரு விவரமான ஒரு பதில், கடுமையான ஒரு பதில். எந்த ஒரு நபரா இருக்கட்டுமே, தண்ணி தான் கேட்டா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வேற எதை வேணா சொல்லுவாங்க, தண்ணி கேட்டா தண்ணியை மட்டும் யாருமே கொடுக்க முடியாது போ. அதுவும் இவர் ஒண்ணும் பெரிய குடங்குடமா கேட்கல, குடிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி கேட்டாரு. ஏன் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கும் போது முடிய மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஆனா இவள் அதை கூட ரிஜெக்ட் பண்ற மாதிரி பேசுறா. ரெண்டாவது, இவளுக்கு ஹிஸ்டரி நல்லா தெரியுது, சூழ்நிலைகள் தெரியுது. இயேசு கிறிஸ்துவ பார்த்த மாட்டிலேயே இவர் ஒரு யூதன் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிட்டா இல்லையா? இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே அவருடைய அப்பியரன்ஸ் வச்சு டக்குன்னு அவர் ஜட்ஜ் பண்ணா, இவர் ஒரு யூதன், இவர் சொன்னாரா நான் ஒரு யூதன் சொன்னாரா? சொல்லல. இவரை பார்த்த மாட்டில் இவர் ஒரு யூதன் என்பதை சொல்லாமலே ஜட்ஜ் பண்ண, அவ்வளவு ஒரு ஞானம் உள்ளவள், திறமை உள்ளவள், பின்னணிகளை அறிந்தவள், இன்னும் சொல்ல போன ஒரு டஃபான ஒரு ஆத்துமா இவர். யூதன் என்பதை அறிந்தது மட்டுமல்லாமல் யூதர்கள் சமாரியரிடத்துல தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்கன்ற இந்த காரியம் அவளுக்கு எல்லாம் தெரியும். அதான் ஏற்கனவே சொன்ன யூதர்களும் சமாரியர்களும் அந்த அளவுக்கு பிளவுபட்ட நிலைமையில் இருந்தார்கள். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் நிலையில் இருந்தாங்க. யூதர்கள் சமாரியர் இடத்துல தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட காரியத்தை புரிந்திருந்ததுனாலே இவள் கேட்கிறா, நான் ஒரு சமாரிய நாட்டாளாகிய பெண், நீ ஒரு யூதன், பார்த்தாலே தெரியும் நீ ஒரு யூதன், யூதர்கள் சமாரிய இடத்துல தண்ணி கூட குடிக்க மாட்டாங்களே, எங்கிட்ட போய் நீ எப்படி தண்ணி கேட்கிறீன்னு கேட்கிறா. அப்போ இவ கேட்டது ஒண்ணு பெரிய ஒரு கஷ்டமான காரியத்தை கேட்கல. அவட்ட பாத்திரம் இருக்குது, குடம் எடுத்து தண்ணி இருக்குது, மொண்டு அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு டஃபான ஒரு ரிப்ளை கொடுக்கிறார். அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய நிலைமை மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இவன் அந்த ட்ராக்ல போனாலும் அவ கட் பண்ணதான் நினைக்கிறார். இவர்கிட்ட தண்ணி கொடுத்துட்டு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி கேட்கிறீன்னு கொஞ்சம் டஃப் ஒரு ஆன்சர் பண்ணிட்டு சீக்கிரம் தண்ணி மட்டுட்டு போயிடணும். அந்த ஆங்கிள் தான் அவ இருக்கிறான், கட் பண்ண நினைக்கிறான். இன்னைக்கு பெரும்பாலும் ஜனங்கள் நம்ம கிறிஸ்துவை பற்றி சொல்ல போகும்பொழுது நிறைய பேர் நம்மளை பார்த்தோன்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவர் இந்த பெண் இவளை யூதன் என்று ஜட்ஜ் பண்ணது போல நம்மளை கிறிஸ்தவர்கள் என்று ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஜட்ஜ் பண்ண உடனே நம்மளை கட் பண்ணுகிறதற்கு நினைப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கையாண்ட முறை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக 10வது வசனத்திலே, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். முகத்தில் அடிச்ச மாதிரி ஒரு பதிலை இந்த பெண் கொடுத்துட்டா. நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம்? முகத்தில் அடிச்ச மாதிரி ஒரு பதிலை அவள் கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்து அவளுக்கு சாஃப்டான ஒரு ரிப்ளை கொடுக்கிறார். நீ வேணா உன் தண்ணி வேணா, ஏமா தண்ணி தானமா கேட்ட, வேற இடமா கேட்ட, இதுக்கு போய் இப்படியே பேசுவ, தண்ணி கொடுக்கல முன்னு போய் சொல்லிட்டு அவர் திருப்பி பதிலுக்கு இவரும் அடிச்சிருக்கலாம், திருப்பி பேசியிருக்கலாம். அவ டஃபான ஒரு ரிப்ளை கொடுத்த மாதிரி இவளும் இவரும் அதுக்கு கவுண்டர் பண்ணிருக்கலாம். தண்ணி தானே கேட்ட, இதுக்கு போய் இப்படி பேசுறியே அப்படின்ட்டு போயிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் ஹார்ஷா அவளுக்கு ரிப்ளை கொடுக்கல. அவ கொடுத்த பதில் ஹார்ஷா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அவட்ட இன்னும் சாஃப்டான ஒரு பதில் கொடுக்கிறார். உங்கள்கிட்ட தாகத்துக்கு தாய் என்று கேட்டவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தேன்னா அவரே உனக்கு தந்திருப்பார். எங்கிட்ட நீ யாருன்னு என்ன தெரிஞ்சு நீ கேட்டிருந்தீங்கன்னா நானே உனக்கு கொடுத்திருப்பேன். அந்த தண்ணீரை அவர் ஜீவ தண்ணீரையே கொடுத்திருப்பார் அப்படிங்கிறார். அப்ப நீ வந்து சாதாரண தண்ணியை கொடுக்கறதுக்கு நினைச்ச, ஆனா எங்கிட்ட நீ கேட்டதுன்னா உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். இவர் இப்படி சாஃப்டா இறங்கி அவர் பேசின உடனே அவள் மைண்ட்ல இவரை குறித்திருக்கிற இமேஜ் ரைஸ் ஆயிடுச்சு. என்னைக்குமே சொல்றேன், நம்ம ஒருத்தர்கிட்ட கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது அந்த நபருக்கு நம்மை குறித்திருக்கிற இமேஜ் குறையாம பார்த்துக்கணும், குறையாம பார்த்துக்கணும். நம்முடைய இமேஜ் அவங்க கிட்ட ரைஸ் ஆகணும். புரியுதுல? நம்ம வந்து பேசுகிற விதம் நம்மை அவர்கள் இன்னும் மதிக்கத்தக்கதாய் மேல ஏறணும். அப்பதான் நம்ம வந்து காஸ்பல் ஃபுல்லா கொண்டு போக முடியும். நம்ம வந்து அவர்களையும் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய காரியங்களையும் எடுத்த உடனே நம்ம தரக்குறைவா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளையும் அவங்க மோசமா மதிப்பிட ஆரம்பிச்சு கட் பண்ணிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்வளவு சாஃப்ட் அப்ரோச் பண்ண உடனே அதற்கு அவர் அடுத்த ரிப்ளைல பாருங்க, அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே, அவ எப்படி ரிப்ளை பண்றவரு, ஆண்டவரேங்கிறார். முதல்ல 9வது வசனத்துல பார்க்கும்போது யூதன், அவரை ஒரு யூதனா பார்த்தா. 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது இவரை ஒரு ஆண்டவராய் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஜீவ தண்ணீர் சொன்ன உடனே ஆண்டவரே. அடுத்த ஆங்கிள் அவருடைய ரிப்ளை பார்த்தீங்கன்னா அவருடைய மைண்ட்ல அவர் உயர்ந்துட்டார், ஆண்டவரே. என்னைக்குமே சொல்றேன், நிதானமாய் நம்ம பேசுகிறது நம்முடைய இமேஜை வந்து கூட்டும். எந்த நபர்கிட்டையும் சொல்ற, நம்ம நிதானமாய் பேசும்போது நம்முடைய இமேஜ் கூடும். வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம காரசாரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணா நம்ம மேல இருக்கிற இமேஜ் குறைஞ்சு போகும், கேட்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப வைராக்கியம் அப்படி நினைச்சு நம்ம இஷ்டம் கூட பேசிடக்கூடாது, புரியுதுங்களா? வைராக்கியம் பேர்ல பேசிடக்கூடாது. ஒரு ஆத்மா, ஒரு தாகமுள்ள ஆத்மா, அப்ப அந்த ஆத்மாவுக்கு எப்படி கொண்டு போகணும், அந்த விதத்துல கொண்டு போகணும். இப்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துல சாப்பிட்டா இருந்தாரா? கிடையாது. இன்னைக்கு காலையில சொன்னேன், மத்தேயு 23 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, குருடனாகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோனர், அங்க போய் சாப்பிட்டா அன்பான பரிசேயர்களே அப்படின்லாம் அவர் பேசல. இல்ல அங்கெல்லாம் ரொம்ப அன்போடு, அன்பான பரிசேயர்களே மனதுருக்கத்தோடு சொல்ற அதெல்லாம் கொண்டு வரல. அங்க எடுத்தோம்னு அடிச்சார். ஏன்னா அவங்களுடைய லெவல் அப்படி இருக்குது. அங்க போய் இங்க அன்பெல்லாம் பேசினா அது காரியம் வராது. ஏன்னா அவங்க வந்து இவர் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இவளுடைய காரியத்தை பார்க்கும்போது, இவள் ஒரு பாவத்தில் நிறைந்த பெண்ணா இருந்தாலும் உள்ளான வாழ்க்கையிலே ஒரு தாகம் நிறைந்த ஒரு பெண். அப்போ அதை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் சாப்பிட்டா சொன்ன உடனே அவளும் ஆண்டவரே என்று கேட்கிறான். கேட்டுட்டு அவன் அடுத்த லெவல் கேட்கிறவர் பாருங்க, முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் சொல்லிவிட்டு, அவள் விவரமான பெண், தன்னுடைய விவரமான காரியத்தை வெளிப்படுத்துற பாருங்க, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இப்ப அதற்கு பிறகு இவளை இவள் இவரை ஆண்டவரே பார்த்து அடுத்த பக்கத்தில் ஒரு கம்பாரிசன் கொண்டு வரா, தன்னுடைய பூர்வ ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து விடுகிறார். இந்த கிணறு யாக்கோபுடைய கிணறு. யாக்கோபு தன் பிள்ளைகளாய் இருந்த தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தது, அதாவது யோசேப்புக்கு கொடுத்து யோசேப்பின் வம்சத்துக்கு வந்த கிணறு இது. இந்த கிணத்திலே யாக்கோபு தண்ணீர் குடித்தார், அவருடைய பிள்ளைகள் குடித்தது, அவருடைய மிருக ஜீவன்கள் குடித்தது. யாக்கோபு ஒரு முற்பிதா, எங்க கோத்திர தலைவர் அவர். அப்ப எங்கள் கோத்திரத்தின் தலைவராய் இருந்த இந்த யாக்கோபு, அவருடைய வம்சத்திலே இருந்து வந்திருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அந்த யாக்கோபை விட நீர் பெரியவரோ, நீர் ஜீவ தண்ணீர் கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறீரே, என்னிடத்துல கேட்ட நானே கொடுத்துருப்பேன் சொல்றீர், அந்த யாக்கோபோட நீர் என்ன பெரிய ஆளா? இப்ப ரெண்டாவது காரியம் பாத்தீங்களானால், நம்ம வந்து கிறிஸ்துவை சொல்ல நினைக்கிறோம், ஆனால் ஜனங்கள் தங்கள் உள்ளத்துல ஒரு எண்ணத்துல இருப்பாங்க, தாங்கள் மனதிலே ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க, அதுதான் பெருசுந்த நினைப்பில் இருப்பாங்க. இப்ப சயின்ஸ் நம்பர் ஒருத்தர் பார்க்கும்போது அவன் ஏலியன் தான் பெரிய ஆளு நினைக்கிறான். கம்யூனிசத்தை நம்புகிறவன் அதன் தலைவரை தான் பெரிய ஆளா நினைப்பான். ஒரு வேறொரு விசுவாசத்தில் இருக்கிறவன் தாங்கள் வணங்குகிற தெய்வம் தான் பெருசுன்னு நினைப்பான். அவர் அவர்களுக்கு அவரவருடைய காரியம் தான் ஸ்பெஷலா தெரியும். அப்ப நம்மளுடைய காரியம் அவளுக்கு புரியாது. தாங்கள் ஏற்கனவே என்ன விசுவாசத்தில் இருக்கிறார்களோ, எந்த நம்பிக்கையில் இருக்கிறார்களோ, எந்த காரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார்களோ அதை தான் ஸ்பெஷலா நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இவ மைண்ட்ல பாத்தீங்கன்னா, யாக்கோபு தான் ஹீரோ, அவர் தான் முற்பிதா, இது அவருடைய கிணறு, அவர் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட கிணறு, அதிலே நாங்கள் குடிக்கிறோம். அப்ப யாக்கோபை குறித்த ஒரு பெரிய ஒரு இமேஜ் அவளுக்கு இருக்குது. அந்த யாக்கோபு தான் பெரியவர், நீ அந்த யாக்கோபடி பெரியாளான்னு கேட்கிறார். அப்போ இவர் வந்து சாப்டா போனாலும் அவள் சாப்டாவே வரல. இன்னும் அவள் தன்னுடைய முற்பிதாவை குறித்து, யாக்கோபை குறித்து ஒரு பெரிய இமேஜில் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அவளுக்கு மறுபடியும் பதில் கொடுக்கிறாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இவள் குடிக்கிற தண்ணியே பேசுறாரு, ஆனா இவரோ அதே காரியத்துல அவள் லைன்லயே போய் அப்படியே ஸ்பிரிச்சுவல் தண்ணீரை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். எப்பவுமே எல்லாத்துக்குமே ரெண்டு வரும். இந்த காலையில சொன்னேன், மாம்சத்தின் கண்கள்னு ஒண்ணு இருக்குது, ஆவிக்குரிய கண்கள்னு ஒண்ணு இருக்குது. மாம்சத்துல காதுகள் ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய காதுகள் ஒன்று இருக்குது. அப்போ இவள் அதே போல இவள் குடிக்கிற தண்ணியை பத்தியே பேசிட்டு இருக்கிறான். ஏன்னா இவளுடைய மைண்ட் செட் அவ்வளவுதான், அந்த லெவல்ல தான் இருக்குது. ஆனால் இவரோ அதுல நுழைஞ்சு அப்படி மேல போயிட்டாரு. தண்ணீர் அந்த ட்ராக்லயே இவர் அப்படியே ஆவிக்குரிய தண்ணீரை குறித்து ஜீவ தண்ணீரோட ட்ராக்ல போயிட்டு இருக்கிறார். இப்ப இந்த தண்ணீருக்கும் அந்த தண்ணீருக்கும் வித்தியாசம் சொல்றேன். இப்ப யாக்கோவை பார்க்கிலும் நீ பெரியவரோ என்று சொன்ன உடனே, ஆமா பெரியவர் தான் என்பதற்கு அடையாளமாக இந்த தண்ணீர் யாக்கோபு கொடுத்தது. நான் கொடுக்கிறது ஜீவ தண்ணீர், நான் யாக்கோபை பார்க்கிலும் பெரியவர் என்பதை சொல்லாம சொல்றாரு. எப்படி சொல்றாரு? யாக்கோபு கொடுத்த தண்ணியை குடிச்சா மறுபடியும் தாகம் வரும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிச்சா மறுபடியும் தாகம் உண்டாகாது. புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிற ரட்சிப்பின் மேன்மையை அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் ஃபைனல். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், மார்க்கங்கள் இருக்கலாம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் முயற்சி பண்ணலாம், ஆனா ஃபைனல் என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு தான். இங்க வந்து டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் இன்னொன்று போக முடியாது. வேற ஒன்று இருந்துட்டு அதில் அதிருப்தியோடு இன்னொன்னுக்கு வரலாம், இன்னொன்று அதிருப்தி இன்னொருக்கு வரலாம். ஆனால் ஒருவன் உண்மையாய் ரட்சிக்கப்படுவானால் அவனை என்ன பண்ணாலும் அவன் இன்னொன்றுக்கு போக மாட்டான், இன்னொன்னுக்கு போகவே மாட்டான். இதுல தாகம் தீர்க்கப்பட்டவன் வேறொரு இடத்துல அவனுக்கு தாகவே போகாது. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யாக்கோபின் தண்ணீருக்கும் தான் வைத்திருக்கும் தண்ணீருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறோம். அப்ப நம்ம வந்து பேசும்பொழுது அடுத்தது பார்க்கும் பொழுது தன்னுடைய மேன்மையை அவர் மெதுவாக கொண்டு வந்தாரே தவிர, இயேசு கிறிஸ்து இன்னும் தான் தான் தெய்வம் சொல்லல, தன்னுடைய ஆசீர்வாதத்தை மேன்மையில கொண்டு வந்துட்டே இருக்கிறார். அதை விட நான் யாக்கோபை விட மேலான ஒரு விஷயம் எங்கிட்ட இருக்குதுங்கிறார். அப்ப நம்ம வந்து ஒரு நபர்கிட்ட சொல்லும் பொழுது எடுத்த உடனே அவனுடைய காரியத்தை அடிக்காம, உங்ககிட்ட இருக்கிறத விட மேலான ஒரு விஷயம் எங்ககிட்ட இருக்குது, இதுதான் உண்மை இல்லையா? எல்லா மதத்திலையும் அற்புதம் இருக்குது, எல்லா மதத்திலும் தீர்க்க தரிசனம் இருக்குது, எல்லா மதத்திலையும் எல்லா காரியங்களும் இருக்குது. ஆனால் ரட்சிப்பு என்பது யாருகிட்டையுமே இல்லாத நம்ம கிட்ட மட்டும் இருக்கிற மேலான விஷயம் இல்லையா? அது வேற யாருகிட்டையுமே கிடையாது. பாவ மன்னிப்பு என்பது வேற எந்த நபர்கிட்டையும் இல்லாம நம்ம கிட்ட மட்டுமே இருக்கிற ஒரு மேலான விஷயம். அப்ப இதை நம்ம மனதில் வைத்து கொண்டு போனோம். அதை சொல்றாரு. சொன்ன உடனே மறுபடியும் அந்த பெண் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே ஆரம்பிக்கிறார், ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்ப அவ மைண்ட் பாருங்க, இன்னும் அந்த தண்ணி குடிக்கிறதுலே தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அவளுக்கு இன்னும் கண்ணு திறக்கப்படல, காது ஓபன் ஆகல. இவர் ஸ்பிரிச்சுவல் காரியத்தை பேசுறாரு, ஆனா அவளுக்கோ குடிக்கிற தண்ணி மைண்ட்ல தான் இருக்குது. ஏன்னா இன்னும் அவளுக்கு கண் ஓபன் ஆகல, காது ஓபன் ஆகல. ஆகினாலே அவளுடைய மைண்ட் ஃபுல்லா இன்னும் அந்த தண்ணி தான் இருக்கு. அப்ப இவன் நினைக்கிறான், இப்படி நம்ம டெய்லி வந்து இப்படி தண்ணி எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு இருக்கிறமே, இவர் கொடுத்தாரு அதை வாங்கி குடிச்சு தண்ணியை குடிக்காம நிம்மதியா இருந்துக்கலாம் போல இருக்கு அவன் நினைச்சிட்டா. அவன் மைண்ட் பாருங்க அதுலதான் இருக்குது. இனிமே நம்ம தண்ணி குடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போல இருக்கு, ஒரு காரியத்தை செய்வார் போல இருக்குது என்று அந்த திங்கிங் அவளுடைய மைண்ட் ஃபுல்லா உலக பிரகாரமா தான் இருக்குதே தவிர இவருடைய லெவல் கவர் ரீச்சே ஆகல. ஏதா இன்னைக்கு நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்கள் பெரும்பாலும் அவருடைய மைண்ட் உலகத்திலே தான் ஒட்டிட்டு இருக்கும். நம்ம எடுத்தோட எதிர்பார்க்க முடியாது, நம்மளுடைய ஆங்கிளுக்கு அவங்க வந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஒரு தடவை சொல்றீங்க, ஒரு தடவை சொல்லும் பொழுது அவங்க அந்த லெவல் இருப்பாங்க. மடுத்த தடவை சொல்றீங்க, அடுத்த தடவை சொல்லும் பொழுதும் கூட அவங்க வந்து அந்த லெவல்ல தான் இருப்பாங்க. அங்க ஏதோ ஒரு வியாதின்னு வருவாங்க, அந்த வியாதி பிரச்சனை தான் நிப்பாங்களே தவிர அதுக்கு மேல அவங்க வரமாட்டாங்க. அவங்க ஒரு பண பிரச்சனையில இருப்பாங்க, அதை பத்தி நம்ம கர்த்தர் மாத்துவாரு சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து எப்படியா இயேசுகிட்ட இருந்து அந்த பண பிரச்சனையை மாத்தினா போதுட்டு தான் நிப்பாங்களே தவிர இது இயேசுவை பின்பற்ற லெவலுக்கு வரமாட்டாங்க. அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு தான் இயேசுவை யூஸ் பண்றதுக்கு நினைப்பாங்களே தவிர அடுத்த லெவலுக்கு வரமாட்டாங்க. அப்ப இவருடைய பிரச்சனை என்ன? தண்ணி பிடிக்கிறது தான் அவளுக்கு பிரச்சனை, டெய்லி வந்து தண்ணி எடுக்கிறது தான் பிரச்சனை. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேதான் அவ பார்த்துட்டு இருந்தாலே தவிர இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஜீவ தண்ணி லெவலுக்கு அவள் வரவே இல்லை அவ. இதனால நம்ம சோர்ந்துடக்கூடாது. முதல் அட்டம்ல சரியா வரல, செகண்ட் அட்டம்ல வரும்போது அவர் சரியா வரல, ரெண்டு அட்டம் பண்ணிட்டாரு, ரெண்டு அட்டம்ல வந்த பிறகு அவர் சரியாவே வரல. இதனால கட் பண்ணிக்க கூடாது. புரியுதா? நம்ம வந்து ஒரு தடவை சொல்றோம் அவங்க வந்து அந்த லெவலுக்கு வரல, ரெண்டாவது தடவை சொல்றோம் நம்ம எதிர்பார்க்க லெவலுக்கு வரலன்னு அந்த நபரை டக்குன்னு கட் பண்ணி விட்டுறக்கூடாது. அட்டம் பண்ணணும், அந்த நபரை நம்ம தொடர்ந்து அட்டம் பண்ணணும். புரியல? அட்டம் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து வேற இடத்துல அவங்க பிடிமானம் இருக்குது, அதுல அவங்களை வெளியே கொண்டு வரணும், அதை அட்டம் பண்ணணும். அப்ப இந்த இடத்துலயும் பார்க்கும்போது அவருடைய மைண்ட் ஃபுல்லா குடிக்கிற தண்ணியில தான் இருக்குது. இப்போ அடுத்தது பாக்குறாரு, இனி இதே போல விட்டு இருந்தா இந்த தண்ணியிலேயே போயிடும் கதை. இனி கொஞ்சம் உள்ள இறங்கணும்னு முடிவு பண்ணார். உடனே இப்ப அவருடைய நோக்கத்தை லைட்டா உள்ள நினைக்கிறார் பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அடைத்து கொண்டு வா என்றார். தண்ணி மூடுறதுக்கும் புருஷனை கூட்டிட்டு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வாழ்ந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து அழகா, அதான் சொல்லுவாங்களா, வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி அழக ட்ராக்ல நுழையிறார். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலே அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஒரு பக்கத்தை அப்படி திருப்பிக்கீங்களேன். ரெண்டாம் அதிகாரத்திலே, யோவான் சுவிசேஷத்தில் ரெண்டாம் அதிகாரத்திலே 25வது வசனம், கடைசி வசனம். யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம்.
மனுஷருக்குள் இருப்பதை
அவர் அறிந்திருந்தபடியால்
மனுஷரை குறித்து
ஒருவரும்
அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை.
இதுதான் இயேசு கிறிஸ்து. எல்லாத்தையும் ஒரு மனுஷருக்கு கொடுக்கறத அப்படியே அறிஞ்சு வச்சிருந்தார். அதனால யாருமே இந்த ஆள் இப்படி, இதாளுடைய பேக்ரவுண்ட் இப்படி, இதாளுடைய பின்னணி இப்படி, இதாளுடைய லைஃப் இப்படி, யாருமே அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருடைய லைஃப் அவருக்கு வெட்ட வெளிச்சமா இருந்துச்சு. அப்ப இந்த பெண்ணை பார்த்த மாட்டில இவருடைய ஹோல் ஹிஸ்டரி இவருக்கு தெரியுது. இவருடைய பாஸ்ட் லைஃப், பிரசன்ட் லைஃப் எல்லாமே அவருக்கு தெரியுது. அதனாலதான் அங்க கைய வைக்கிறார். எடுத்த உடனே, நீ ஒரு பாவி, நீ மோசமான வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற, அதனாலதான் இந்த நேரத்துல தண்ணி பிடிக்க வந்திருக்கிற, நீ மனம் திரும்பணும் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்கலாம். இதெல்லாம் எடுத்த உடனே அந்த ரீசன் அப்படியே போட்டு உடைச்சிருக்கலாம். அப்படியே போட்டு உடைச்சிருந்தா ஐயோ இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஒரே ஓட்ட ஓடிட்டு இருப்பான். ஆனா அவளிடத்துல அவருடைய மைண்ட்ல இடம் பிடிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் பேசி பேசி அவருடைய மைண்ட்ல இடம் பிடிச்சு தான் சொல்றதெல்லாம் லிசன் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டு, இப்போ எடுத்த உடனே அவருடைய பாவத்தை சுட்டி காட்டாமல் உன் புருஷனை கூட்டிட்டு வான்ட்டு, புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனேதான் இதுதான் இவளுக்கு பிரச்சனை. இப்போ புருஷனை கூட்டி கொண்டு வா. அந்த பிரச்சனையை அழகா உடனே உடைக்கிறா பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். இப்ப சொன்ன உடனே உன் புருஷனை கூட்டிட்டு கொண்டு வா. இவ டக்குன்னு சொல்ற, எனக்கு புருஷன் இல்லை. இவருடைய ஹிஸ்டரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே 5 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அந்த 5 பேரு என்னானாங்கன்னு தெரியல. செத்தாங்களோ, ஓடி போனாங்களோ, என்னானாங்களோ தெரியல. அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா இப்பொழுது இருக்கிறவன் கல்யாணமும் பண்ணல, எப்படியோ வந்து இருக்குது. சரி, விட்டுருங்க. அப்ப இந்த சூழ்நிலையிலே புருஷனை கூட்டிக் கொண்டு வான்னு உடனே, எனக்கு புருஷன் இல்லை சொன்னான். இயேசு கிறிஸ்து உடனே அவளை போட்டு செம சாட்டை அடி வாங்கியிருக்கலாம். இது வரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தது எனக்கு தெரியாதா? 5 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கிற நீ, இப்ப நீ கல்யாணம் பண்ணாமே தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி ஆரம்பிச்சு ஒரு சாட்டை அடி அடிச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே உனக்கு 5 பேர் புருஷன் இருந்தாங்கம்மா, ஆனா இப்ப ஒரு இருக்கிறது புருஷன் இல்ல, நீ சரியாயி சொன்ன. அப்ரிஷியேட் பண்றாரு, அப்ரிஷியேட் பண்றார் அவளை. இவ்வளவு மோசமானவளை பாராட்டுகிறார். இதுதாங்க இயேசு கிறிஸ்து. இந்த அப்ரோச் யாருக்கும் வராது. அவளை கண்டம் பண்றதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்குது. நீ மோசமானவன் சொல்லியிருக்கலாம், அவளை ஹிஸ்டரி எல்லாம் தெரியும் அவருக்கு, அதை வச்சு ஸ்டார்ட் ஏடி அடிச்சிருக்கலாம். அடிச்சுதான் ஒரே ஓட்ட ஓடி போயிருப்பா. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பழைய வாழ்க்கையை பத்தி பேசல, தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தவறான வாழ்க்கை குறித்தும் பேசல, மாறாக அவளை பாராட்டுகிறார். நீ சொன்னது சரிதான். இதுதான் இயேசு, இதுதான் இயேசு. ஒரு மனுஷனுக்குள் 1000 பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை ஹைலைட் பண்ணி அவங்களை கேவலப்படுத்தாமல், அந்த மனுஷனை கேவலப்படுத்தி அவர்களை நொந்து போக செய்யாமல், அந்த நபருக்குள் இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை கண்டுபிடித்து அதை பாராட்டுகிற சுபாவம், அதுதான் இயேசு. இதுதான் நமக்கு இருக்கணும். புரியுதா? இதுதான் நமக்கு இருக்கணும். கண்டம் பண்றது ஈஸி, நீ மோசமானவன் சொல்றது ரொம்ப ஈஸி. அவளுடைய பாஸ்ட் லைஃப் மோசம், பிரசன்ட் லைஃப் மோசம், எல்லாமே மோசம். ஒரே அடி அடிச்சு அவளை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அவரு செய்யல, செய்யவே இல்லை. பாஸ்ட் லைஃபையும் கண்டம் பண்ணல, பிரசன்ட் லைஃபை குறிச்சும் கமெண்ட் பண்ணல. எனக்கு தெரியும் எல்லாம், உன் லைஃப் எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நீ உண்மைய சொன்னவாரு நான் உன்னை அப்ரிசியேட் பண்ற. அந்த அப்ரிசியேஷன் தான் அவளை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவோடு பேச வைத்து தொடர்ந்து அங்க நிக்க வச்சது. இது ரொம்ப முக்கியம், இதுதான் இயேசு. அப்ப இந்த இடத்துல அடுத்தது பாருங்க, அவருடைய இயேசு கிறிஸ்துவோட இமேஜ் பாருங்க. இதை உள்ளபடி சொன்னாய் அப்படின்னு அப்ரிசியேட் பண்ண உடனே அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட தரம் உயர்ந்துட்டு போகுது பாத்தீங்களா. அவர் அவருடைய அப்ரோச் பாருங்க, அவருடைய தரம் இன்னும் மேல போயிடுச்சு. அவருடைய மைண்ட்ல வந்து அவர் இன்னும் உயர்ந்துட்டாரு. முதலாவது யூதனாய் பார்த்தாள், இரண்டாவது ஆண்டவனேன்னு பார்த்தா, மூணாவது இப்பொழுது இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாகவே பார்க்கிறார். புரியுதுங்களா, இதுதான் முக்கியம். அப்போ அவளுடைய லைஃப்ல ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அதை சொல்லி அவளை விரட்டி அடிக்காமல் அவளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு நல்ல காரியத்தை கண்டுபிடித்து அதை பாராட்டி உள்ளத நீ பேசுற, ஆயிரம் பாவம் இருந்தாலும் நீ உண்மையை பேசுற, அதை பாராட்டி அவளை அப்ரிசியேட் பண்ண காரணத்தினாலே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை யூதனாய் மட்டுமல்ல, ஆண்டவராய் மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியாய் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் முக்கியம். அப்போ அவருடைய தரம் மேல போயிட்டே இருக்குது. இப்ப இவளுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு இருக்கும், ஐயோ என்னடா நம்ம லைஃப் அப்படியே புட்டு புட்டு சொல்லிட்டாரு, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம லைஃப் தெரியும், ஆனா எல்லாருமே நம்மள கேவலமா பேசுறாங்க, ஆனால் இவருக்கு நம்ம லைஃப் தெரியுது, ஆனால் இவர் நம்மளை கேவலமா பேசல, மாறாக நான் உண்மையை சொன்னேன்றதை பாராட்டிட்டாரே, சரண்டர் ஆயிட்டா. அதுக்கு பிறகு அவள், அது வரைக்கும் அவ வெறும் தண்ணியிலே இருந்தா, குடிக்கிற தண்ணியிலே இருந்தா, இந்த லெவல் வந்தோடனே அவங்களுடைய டாக்குடைய ரேஞ்சே மாறிடுது. அடுத்தது அவளுடைய டாக் பாருங்க எப்படி போகுது பாருங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்போ இவருக்குள் இருக்கிற அந்த வெளிப்பாட்டின் காரியத்தை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து அவள் மனதிலே தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறாள். உடனே இவளுக்கும் தண்ணியை குடிச்சு பேசிட்டு இருந்தவ அடுத்தது வர்ஷிப்பை கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்க யூதரெல்லாம் சொல்றீங்களே, எருசலேம்ல போய் தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்களே, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டாங்க, நீங்க எருசலேம்ல தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்களே. அவளுடைய மைண்ட் பாருங்க மாறிடுச்சு. இப்ப சொல்றாரு, இந்த மலையில மட்டுமல்ல எருசலேமில் மட்டுமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அதுதான் இந்த காலம். இப்ப நம்ம எங்க தொழுது கொண்டிருக்கிறோம் இல்லையா, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஆராதனைக்கான காரியத்திற்குள் வந்துடுற, இப்ப அவளை ஸ்பிரிச்சுவலா வந்த பிறகு இப்பதான் ஸ்பிரிச்சுவல் காரியத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஆராதனை பற்றி. அப்ப இதுவரைக்கும் அவர் தன் சாதாரண லெவல் இருந்த பிறகு அவருடைய பாவத்தை அவர் கண்டித்து அவளை கண்டம் பண்ணாம அவளை சரிப்படுத்துறதுக்கான பாதையில கொண்டு வந்துட்டார். இப்ப தொழுகை கூட உங்களோட டாபிக் வந்துருச்சு. இப்ப எங்கும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப பிதா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இயேசு கிறிஸ்து தான் தான் ரட்சகர்னு சொல்லவே இல்லை. சாதாரண தண்ணீர் ஆரம்பிச்சு யாக்கோபுக்கு வந்து ஜீவ தண்ணீருக்கு வந்து இப்பொழுது கடவுள் யார் டாபிக் பாருங்க. இப்போ கடவுளை தொழுது கொள்ளுதல் அந்த டாபிக் போயிடுச்சு. யார் தெய்வம், தெய்வத்தை எங்க தொழுது கொள்ளணும். இப்ப இவங்களுடைய டாபிக் எங்க ஆரம்பிச்சு தண்ணீர் ஆரம்பிச்சு சப்ஜெக்ட் வந்து இப்போ தெய்வீகத்துக்குள்ள வந்துருச்சு. என்னைக்குமே ஒரு நபருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே போய் இயேசு கிறிஸ்து தெய்வம் அவரை ஏற்றுக்கொள்ள நீங்க சொன்னீங்கன்னா, எடுத்த உடனே அந்த சப்ஜெக்ட் போய் நுழைச்சிங்கன்னா அவங்க வந்து அது நிலைக்காது. அந்த சப்ஜெக்ட் வந்து சீக்கிரத்தில் அவங்க கட் பண்ண பார்ப்பாங்க. இவங்க நம்ம மதம் மாத்த நினைக்கிறாங்க, இவங்க தங்களுக்கு ஆள் சேர்க்கிறாங்க அப்படிதான் யோசிப்பாங்க. நம்முடைய உண்மையான காரணம் உங்களுக்கு புரியாது. ஏதோ மதம் மதத்துக்கு வராங்க. எடுத்த உடனே அப்படி சப்ஜெக்ட்ல நுழையாமல் அவங்க லைன்ல நுழைஞ்சு அவங்களுடைய லைஃப்ல இருக்கிற வீக்னஸ் நம்ம பார்க்கணும். புரியுதா? ஒருத்தனோட வீக்னஸ் பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் டீல் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தர் வந்து ஒரு குடிகாரன், அவங்களை பத்தி நல்லா தெரியுது. அவனை பார்த்தன நீ வந்து குடிச்சு குடிச்சு அழியாதன்னு சொல்றதை விட, இன்னைக்கு குடிப்பழக்கத்துல எத்தனை பேர் விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, இயேசு விடுதலை கொடுப்பார். அவங்களுடைய சப்ஜெக்டுக்கு அவங்க எந்த லெவல்ல இருக்கிறாங்களோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து டச் பண்ணி பேசணும்னா கண்டிப்பா சொல்றேன், அவங்க நம்மளை லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அதுல இருந்து தூக்கி எடுப்பார். அந்த லைன்ல நம்ம அவங்களோட சப்ஜெக்ட் தெரிஞ்சுட்டு அதை கண்டம் பண்ணாம அதுல இருந்து இயேசு கிறிஸ்து விமோச்சனம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார்ன்றதை நம்ம கொண்டு வருவோமானால் அவங்க நல்லா லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மெதுமெதுவா கொண்டு வந்து அவருடைய பாவத்தை கண்டம் பண்ணாம அதே நேரத்துல அவருடைய காரியங்களை சொல்லி அவரை அப்ரிஷியேட் பண்ண உடனே, இப்பொழுது இவளை இவனை இயேசு கிறிஸ்துவை அவள் ஒரு தீர்க்கதரிசியா பாக்குறான். பார்த்த உடனே ஆவிக்குரிய காரியத்தை பேச ஆரம்பிச்சிட்டார், ஆராதனை பத்தி பேசினா. அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்து ஆராதனை எங்கி நடக்கணும்னு சொன்ன பிறகு அந்த பெண் அடுத்த லெவலுக்கு போறான். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்பட்ட மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அவளுக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து பத்தி தெரிஞ்சிருக்குது, அவளுக்கு வந்து நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருக்குது, பழைய ஏற்பாடு தெரிஞ்சிருக்குது. அவருடைய வாழ்க்கை தான் பாவமே தவிர அவளுக்கு வேதம் தெரிந்திருக்கிறது. கிறிஸ்து எனப்பட்ட மேசியா வருவார் என்கிற சப்ஜெக்ட் அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. பாத்தீங்களா, அவள் வந்து லைஃப்ல பாருங்க, நிறைய பேருடைய லைஃப் நம்ம நினைக்கிறோம், வெளியில அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், குடிகாரர் இருக்கிறான், மோசமான வாழ்க்கை நடத்துறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள் கூட சொல்லுகிறேன், பல விஷயங்கள் உள்ள மறைஞ்சிருக்கும், பல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம யாரையுமே டக்குன்னு இடப்பட முடியாது. இவளுக்குள் கிறிஸ்து எனப்பட்ட மேசியாவை குறித்து ஒரு அறிவு இருக்கிறது. அவர் வருவார், அவர் வரும்பொழுது எல்லாம் சொல்லுவாருங்கிறார். அப்ப இவரை வந்து கிறிஸ்துன்னு அவருக்கு தெரியல, தங்கூட பேசிட்டு இருக்கிற அவரு தான் தெரியல அவளுக்கு. ஆனால் அவரை குறித்து அவள் தெரிஞ்சு வச்சிருக்கிறார், தெரியாமலே அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், அவர்கிட்ட தான் பேசிட்டு தெரியாமல் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். இதுக்குதான் கர்த்தர் பார்த்தார், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு வந்து இவளை அந்த லெவலுக்கு தூக்கி கொண்டு வந்து அவள் கிறிஸ்து என்ற மேசியான்னு சொன்ன மாத்திரத்திலேயே அடுத்த வார்த்தையை சொல்றாரு, அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நீ சொல்றல்ல, அது கிறிஸ்து வரும்பொழுது எங்கே தொழுது கொள்ளுவார், நான் சொல்லும் பொழுது அவர் அவர் வந்து சொல்லுவார் சொன்னேன்ல, நான் தான் அவரு, நான் தான் உனக்கு சொல்றேன். சொன்ன உடனே அவள் அதுக்கு மேல அவளுக்கு ஒன்னும் பேச முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து நானே அவர் என்று சொல்லுகிறத எவ்வளவு கடைசியில கொண்டு வந்தார் பாருங்க, கடைசியை கிராஜுவலா கொண்டு வந்து அவள் லைஃபை டச் பண்ணி, அவளை அப்ரிஷியேட் பண்ணி, அவளை அப்படியே கொண்டு வந்து ஆராதனை முறைமைகளை பேசி கடைசியில தான் தான் அவர் என்பதை லாஸ்ட கொண்டு வந்தார். அவர் நம்ம லைஃப்ல சுவிசேஷத்தை சொல்வோம், எடுத்தோடனே அவரை நம்ம நுழைக்காம இப்படி படிப்படியா அவங்களுடைய ப்ராப்ளத்தை நம்ம டீல் பண்ணணும், அவங்களுடைய சப்ஜெக்ட்ல நம்ம பேசணும், அவங்களுடைய லைன்ல நம்ம பேசணும், அவங்களுடைய பாவத்துக்கு உள்ள காரியத்துல ரெமெடி நம்ம கொடுக்கணும். கடைசியில தான் இயேசுவே அவர்களுக்கு வழி என்பதை நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்த நானே அவர் சொன்ன உடனே அதுக்கு பிறகு அவளால் ஒண்ணுமே பேச முடியல. அந்த தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்தாங்க, 28வது வசனத்தில், அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு, இன்னும் தண்ணியை பிடிக்கல, குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே ஒப்போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அவர் சொல்லி உடனே போய், அவர் தான் கிறிஸ்துவோ, ஒருத்தர் வந்திருக்கிறாரு, என் வாழ்க்கை அப்படியே சொல்லிட்டாரு, அவர் கிறிஸ்துதானோ, போய் சமாரியாவுக்குள்ள போய் அவள் சொன்னான். அவர் சொன்னதை கேட்ட உடனே அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பாக்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர்களும் அறிந்து கொண்டார்கள். அந்த பெண் சொல்லி மட்டுமல்ல, உங்களை பார்த்தாலே தெரியுது நீ தான் கிறிஸ்து என்று சொல்லி சமாரியர்கள் நிறைய பேர் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. இதற்கு காரணம் என்ன? இந்த ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ. இந்த பெண்ணை எவ்வளவு மோசமானவளாய் ஊர் நினைச்சிருந்துச்சு, ஆனா அவளை வச்சு ஒரு ஊரையே கர்த்தர் ரட்சித்தார். சமாரிய பட்டணத்தில் ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க இந்த சமாரிய ஸ்திரீயை வைத்து. யாரை கொண்டும் கர்த்தர் எதையும் செய்வார், ஆனா அதுக்கு நம்ம ஒரு தூண்டுகோலா இருக்கணும். ஒரு சமாரிய ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து அங்க ரீச் பண்ணலன்னா அந்த சமாரிய பட்டணத்துக்குள்ள நிறைய பேர் ரீச் பண்ணிருக்க முடியாது. உண்மையா சொல்றேன், இயேசு கிறிஸ்து டைரக்டா போய் சமாரியில் ஊழியப்படிதா கூட ரிசல்ட் கிடைச்சிருக்காது, கிடைச்சிருக்காது. ஏன் தெரியுமா? சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவ ஒரு கேப் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள. இப்ப ஒரு பெண்ணுக்குள்ள போய் தண்ணி கேட்கும் பொழுது அந்த கேப் தெரியுது. நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்துல தண்ணி கேட்கலாமா அப்படின்னு அந்த கேப் அவ காமிக்கிறான். இவர் போய் பிரசங்கித்து இருந்தாலும் ஒரு யூதன் வந்து பிரசங்கிக்கிறதை சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அந்த கேப் இருக்குது. அப்ப அந்த யூதனுடைய யூதனுக்கு சமாரியர்கள் அந்த கேப் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒரு யூதனா போய் நின்று பேசி இருந்தா அந்த ரிசல்ட் கிடைச்சிருக்காது. ஆனா ஒரு சமானிய பெண்ணே போய் சமானியர்களுக்குள்ளே கிறிஸ்துவை பத்தி சொல்லும் பொழுது ஊரே திரண்டு வந்து இயேசு ஏறிச்சு. இதுதான் ரிசல்ட். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இவளை யார வச்சு எதை செய்ய முடியுமோ அவளை வச்சு கரெக்டா காரியத்தை முடிச்சுட்டாரு. இவர் போயிருந்தாலும் கூட அந்த ரிசல்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா யார் அனுப்பினா அந்த ரிசல்ட் கிடைக்குமோ கரெக்டான ஆள் அனுப்பினாரு. அவளை வச்சு கரெக்டா கத்த பெரிய ரிசல்ட் முடிச்சிட்டாரு. அப்ப இதுக்கு காரணம் இவர் இந்த பெண்ணோடு தனிப்பட்ட நேரத்தை செலவிட்டு அவளை ரட்சிப்புள் நடத்தினதுனால அவளுடைய சமுதாயத்தையே பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு இல்லையா. அப்ப அந்த சமுதாயத்துக்கு அவள் தான் கரெக்டான ஆளு. அவளை வச்சு கத்திருச்சு. அதுக்கு காரணம் அந்த தனித்தால் ஊழியம். அதனால நம்ம தனிப்பட்ட விதத்திலே ஒரு நபரை நம்ம ரட்சிப்புள் நடத்துவோம், அந்த நபர்கள் போவார்கள், தங்கள் சமுதாயத்தையே கத்திற்குள்ள கொண்டு வருவாங்க. அதை நம்ம செய்ய முடியாது, அவங்க செய்வாங்க. அந்த சமுதாயத்துக்குள் அவங்க தான் என்டர் ஆவாங்க. ஒரு நரி குறைவரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நம்ம கிறிஸ்துவ அறிவிப்புனா நம்ம போய் அவங்களை செய்ய முடியாது. ஒருத்தர் ரட்சிப்புள் நடத்தி விட்டு அவங்க போய் அந்த சமுதாயத்தை ரீச் பண்ணுவாங்க. அதுதான் காரியம், நம்ம போய் செய்ய முடியாது. அப்ப இதற்கு தனித்தால் ஊழியம் அவசியம். சந்திக்கிற நபர்களுக்கு சொல்லுவோம், அதை வச்சு கர்த்தர் பெரிய ரிசல்ட்ட அவங்கள வச்சு கர்த்தர் செய்வார். நம்ம செய்ய முடியாத கர்த்தர் அவங்கள வச்சு செய்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை எப்படி நாம் ஜனங்களுக்கு கொண்டு செல்வது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சுவிசேஷத்தை எப்படி ஜனங்களுக்கு கொண்டு செல்வது? இயேசு கிறிஸ்து தனித்தால் ஊழியத்தில் சிறந்தவராயிருந்தார். திரள் கூட்ட ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தது போலவே தனிப்பட்ட நபர்களுக்கு அவர் நேரத்தை செலவிட்டார். சமாரிய ஸ்திரீ, அந்த ஊர்ல ஒரு பாவியான புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், பகல் நேரத்தில் 12 மணிக்கு அவள் தண்ணீர் மொள்ள வருகிறாள். இயேசு கிறிஸ்துவுக்கு தண்ணீர் தாகம் இருந்தது, அதற்கு மேலாக ஆன்மீக தாகம் இருந்தது. பிரயாணத்தில் இளைப்படைந்திருந்தார். ஆனாலும் அந்த களைப்பையும் பொருட்படுத்தாமல் இயேசு கிறிஸ்து அவளோடு நேரத்தை செலவிட்டார். நம்ம கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. நான் டயர்டா இருக்கிறேன், எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, எதையும் சொல்லக்கூடாது. கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு எந்த நேரத்திலையும் நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா அந்த நேரம் மறுபடியும் கிடைக்காமல் போயிடும். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுட்டோம்னா இன்னொரு முறை அந்த சந்தர்ப்பம் அமையாமலே போயிடும். ஆகையினாலே ஒரு நபருக்கு சொல்வதற்கு, சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரு சமயம் வாய்க்கும் பொழுது அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிடணும். இயேசு கிறிஸ்து அழகா யூஸ் பண்ணார். களைப்பை பார்க்கல, அந்த பெண்ணிடத்துல தண்ணீருக்காக வந்தவரிடத்தில் தண்ணீரை குறித்து பேசினார். தேவ பிள்ளைகள், பேச தெரியணும். ஒருத்தருடைய மைண்ட் செட்டை நம்ம ரீட் பண்ணி அவங்களுடைய என்ன ட்ராக்ல எந்த லைன்ல இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த லைன்ல நம்ம டாக் ஆரம்பிக்கணும். அது நம்ம ஆரம்பிக்கும் போது அவர் நம்ம இடத்துல உற்சாகமா பேச ஆரம்பிப்பாங்க. இந்த பெண் அவரை ரிஜெக்ட் பண்ற மாதிரிதான் ஆரம்பிச்சா, ஆனாலும் கூட அவர் ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறா. நான் கொடுக்கும் தண்ணி, நீ எனக்கு தண்ணி தரமாட்டேங்கிற, ஆனா நான் உனக்கு தருவேன். எப்படி இறங்கி பேசுறாரு பாருங்க. நீ எனக்கு தரமாட்டேங்கிறா, நான் எங்கிட்ட கேட்டதே நான் உனக்கு தந்திருப்பனே. இறங்கி பேசினாரு. இறங்கி பேசினதுனாலதான் அவள் தொடர்ந்து அந்த சம்பாஷணை நீடிக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து அவரோடு பேச ஆரம்பிச்சா, ஆண்டவரேன்னு பேச ஆரம்பிச்சா. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும் பிட்டு பிட்டு வச்சார். ஆனால் அவளை மோசமானவள் என்று அவர் சித்தரிக்கவே இல்லை. அவள் மோசமானவள் தான், ஆனா மோசமானவளாக அவளை அவர் சித்தரிக்கவே இல்லை. மாறாக அவகிட்ட இருந்த ஒரு நல்ல காரியத்தை கண்டுபிடித்து அதை பாராட்டினாரு. அதனாலே அவள் அவரை பார்த்து, நீ தீர்க்கதரிசினா, இன்னும் அக்செப்டன்ஸ் கிடைச்சது அவருக்கு, இன்னும் பேசுவதற்கு இன்னும் அவள் அங்கீகரிக்கப்பட்டார். அவர் இன்னும் அதிகமான அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டார். அதுக்கு பிறகுதான் ஆராதனை முறைமைகளை பேசினார். ஆராதனை முறைமைகளை பேச ஆரம்பிக்கும் பொழுது அவளுக்கு தெரிந்திருக்கிற ஆராதனை முறைமைகளை அவளும் சொல்றா, நாங்கள் மலையிலே தொழுது கொண்டு வந்தோம், நீங்க இப்படி சொல்றீங்களே. ஆனால் இயேசு கிறிஸ்து அடுத்த லெவல சொல்றார், இங்கே அங்கேயும் இல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. அப்பொழுதும் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, யாக்கோபு பெரியவர், ஆனால் எல்லா காரியத்தையும் அறிவிக்கிறதற்கு கிறிஸ்து என்ற ஒரு மேசியா வருவார். அது அறிந்து வைத்திருந்தார், அதை அவள் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்து அவர் என்று அறியவில்லை. சொன்ன உடனே உன்னுடனே பேசுகிற அவர் தான் நான் என்று சொல்லுகிறார். கடைசியாக தன்னை அவர் வெளிப்படுத்தினார். அந்த பெண் கிறிஸ்துவை நம்புகிறாள், விசுவாசிக்கிறாள். ஓடி போய் தன் ஊரில் இருந்த எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு முன்னால் நிக்க வச்சுட்டார். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. அந்த இடைவெளி நிமித்தம் இயேசு கிறிஸ்து கூட அவ்வளவு சுலபமாக நுழைஞ்சிருக்க முடியாது. ஆனால் இந்த பெண் ரொம்ப அழகாக நுழைஞ்சு எல்லாரையும் கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்திட்டா. நல்லா கவனிக்கணும், ஒரு குறிப்பிட்ட இனத்து ஜனங்களை நம்மளால ரீச் பண்ண முடியாது. அந்த ஜனங்களை ஒருத்தர் நம்ம ரீச் பண்ணி விட்டோம்னா அவங்க போய் அந்த இனத்து ஜனங்களை ரீச் பண்ணிடுவாங்க. இதை நம்ம கூட செய்ய முடியாது, அவங்க செய்வாங்க. அதனால ஒரு நபர் தானே நம்ம ஈஸியாக நினைக்க கூடாது, அந்த நபருக்கு பின்னால் ஒரு இனமே இருக்கிறது, அதை நம்ம தெரியணும். ஒரு நபருக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொல்லணுமா? இல்லை, அந்த ஒரு நபருக்கு பின்னாலே ஒரு இனமே இருக்கிறது, அதை நம்ம புரியணும். அதை புரிந்து நம்ம ஒரு நபரை நம்ம கர்த்தருக்குள்ள நடத்திட்டோம்னா அவர்கள் அந்த இனத்தையே பெருங்கூட்ட ஜனத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இதுதான் தனித்தால் ஒழியத்துடைய சிறப்பு. இப்படி நீங்க செய்யும் பொழுது ஏராளமான ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர், தனித்தால் ஊழியம் என்பது எவ்வளவு முக்கியம், எப்படி அது பயனுள்ளது என்பதை ஆண்டவர் எங்களுக்கு நீங்க காண்பிச்சீங்க. நீங்க செய்த ஊழிய முறைமைகளை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த முறையிலே நாங்களும் பின்பற்றி ஒரு தனி நபரையும் நாங்கள் அற்பமாய் நினைக்காதபடி சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் மூலமாக அந்த இனத்தையே உமக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவரே நீங்க பயன்படுத்துங்க அப்பா. எங்களை கொண்டு ஏராளமான ஜனங்களை ரட்சிப்பதற்கு கர்த்தர் எங்களையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன், ஆமீன்.